சீன வானொலி நிலையம் 6000 பெறுவாரு ஜன்னல் உலகம் பற்றி மேலதிக அறிந்து கொள்ளும் வகையில் உங்களுக்குள் ஒரு ஜன்னலை திறப்போம்.
வணக்கம் நேர்களே, ஜன்னல் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் மணிகண்டன். கடந்த வாரத்தினை தொடர்ந்து இந்த வாரமும் அமெரிக்காவின் பெல்லாப்ஸ் நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வரும் நாச்சி கே நிதி அவர்கள் அளித்த நேர்காணல் இடம்பெறுகிறது. தொடர்ந்து கேட்டு மகிழுங்கள். பொருளாதார தன்னிறைவு அடைந்தவர்கள் தங்களுடைய மொழியை நம்ம பேச முடியலையே, நம்முடைய பண்பாட்டை நம்மளால் கடைபிடிக்க முடியலையேங்கிற ஏக்கத்தின் விளைவாக அடுத்தடுத்து அவங்க அது தொடர்பாக இயங்க தொடங்கி,
ஒரு ஏக்கம் ஒன்று, ரெண்டாவது நம்ம நன்றி கடன் ஒன்று. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம், நம்மளால் முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஒரு மருத்துவத்துறை தொழில்துறை இந்த மாதிரி துறையில் தான் நம்ம ஆர்வத்தை செலுத்தி பணம் ஈட்டு இருக்கிறோம். நமக்கு நம்ம மொழிக்கு நம்ம நாட்டுக்கு செய்யணும்னு இன்னும் மனசுக்குள்ளே கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்குல்ல. அதனால் படி பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் திரும்பி நம்ம நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் ஏதாவது செய்ய முடியும்னா இது மாதிரி வர்றவங்களை ஒரு ஊக்குவிக்கிறது, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு சிலர் அங்கே போய் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து படித்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்கிறது, அப்புறம் ஏதாவது ஏழைங்களுக்கு உதவி செய்யறது, இது மாதிரி தொண்டிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நிறையா நடக்குது. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான உதாரணம் கடை இப்போ ரொம்ப சமயமாக நடந்தது பார்த்திங்கன்னா, தமிழை வளர்க்கறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வளர்க்கணும்னு தேவையில்லை. இது இப்போ உலகளாவிய தமிழர்கள் புலம்பெயர்ந்து உலகம் பூரா போயிருக்கிறாங்க. அதனால் தமிழ்மொழியை வளர்க்கறது தமிழ்நாட்டு மக்களினுடைய கடமைன்னு மட்டும் சொல்கிறது நியாயம் இல்லை, நமக்கும் அதில் பங்கு இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவில் ஆகட்டும், மற்ற மலேசியா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், கனடா ஆகட்டும், அது மாதிரி இங்கே யூரோப்பில் எடுத்துக்கோங்க, லண்டன் ஆகட்டும், இது மாதிரி நிறைய இடத்துல தமிழர்கள் தமிழை கட்டி காக்கணும் வளர்க்கணுங்கிறது அது அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தால் அதுக்கு ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா நிறைய மகா நாடுகள் நடக்கிறது. பெட்னாவிலேயே அது நிகழ்ச்சி மட்டும் இல்லாத அதோடு இணைஞ்சவர்கள் அப்பப்போ தமிழ் மொழி சம்மந்தப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் மாநாடுகள் அது மாதிரி நடத்திட்டு வர்றாங்க. அதுதான் உண்மை. தமிழ் வளர்க்கணுங்கிறது இது நம்ம எல்லோருடைய கடமை. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, எங்கிருந்தாலும் தமிழர்களுக்கு இது ஒரு முக்கியமான இது. அதை கட்டி காக்கணும், அது அழிஞ்சு போகாத கட்டி காக்கணும். ரெண்டாவது அதை வளர்க்கணும். வளர்க்கணும் எப்படின்னா நம்ம இளைய சந்ததியர்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு கற்றுக்கணும். அதுதான்
இந்த முயற்சியில் நீங்கள் என்ன மாதிரியான பங்களிப்புகளை வழங்கிட்டு இருக்கீங்க?
எனக்கும் சொன்ன மாதிரி நானும் ஒரு கிராமத்திலேருந்து போனவன் தான். பள்ளிக்கூடத்தில் படித்தப்போ கூட எனக்கு தமிழ் ஆர்வம் இருந்தது. ஆனால் வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக தமிழ் அப்பா சொல்லி அப்போல்லாம் நம்ம ஒரு இன்ஜினியரிங் படித்தா தான் வேலை கிடைக்கும், அந்த குறிக்கோள்னால் நான் இன்ஜினியரிங் படித்து போனேன். இருந்தாலும் தமிழில் அதனால் கொஞ்சம் வாய்ப்பு குறைஞ்சிருச்சு, தமிழில் ஈடுபாடு குறைவாக ஆயிடுச்சு. அது ரெண்டாவது அமெரிக்கா வந்த பிற்பாடு நம்ம வேலையிலேயே கவனமாக இருக்கிறதுனால இதை பற்றி கொஞ்சம் குறைந்ததுன்னு சொல்லலாம். இருந்தாலும் நமக்கு மனசுக்குள் உள் மனசுக்குள்ளே அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நம்முடைய தாய்மொழி. அந்த வகையில் பார்த்து சரி நம்ம எதா நான் அந்த ஃபெட்னா இதில் எல்லாம் கலந்துக்குவேன், எல்லா இதுலேயும் கலந்துக்குவேன், அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் எதாவது தமிழ் நிகழ்ச்சி வந்தாலும் கலந்துக்கும், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் சரி நம்மளாக எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருந்தது. அது ஒரு அது ஒரு நல்ல வாய்ப்பு சமீபத்தில் கிடைச்சிது. ஒன்று முனைவர் இளங்கோ அப்படின்ட்டு இளங்கோ அவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க மற்ற தமிழ் ஆசிரியர் தமிழ் ப்ரொஃபஸர் அவர் தமிழுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு வர்றாரு. குறும்படங்கள் எடுக்கிறது, கட்டுரைகள் எழுதுறது, புஸ்தகங்கள் எல்லாமே கணினி சம்மந்தமாக தமிழில் உபயோகப்படுத்து, இது மாதிரி நிறைய செஞ்சுக்கிட்டு வந்தாருங்க. அதில் ஒரு முயற்சி என்னென்னா ஒரு 2015 உலக தொல்காப்பிய மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து தொல்காப்பியம் பற்றி எதாவது செய்யணும்னு அவங்க ஆரம்பித்தார். எனக்கு என்னாச்சுன்னா நான் திருக்குறள் மேலே எனக்கு முதல்ல ரொம்ப ஆர்வம் இருந்தது, திருக்குறள் எதாவது செய்யணும். ஆனால் திருக்குறள் பார்த்திங்கன்னா நிறைய இது உலகளாவிய ஒரு தொன்மை வாய்ந்த நூல், ரொம்ப எல்லோருனாலும் வரவேற்கப்பட்ட நூல். அதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது, நிறைய முயற்சிகள் இருக்குது, நிறைய பேர் அதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க, மன்றங்கள் நடத்துகிறாங்க, வெப்சைட் நிறைய இருக்குது, புஸ்தகங்கள் நிறையா இருக்குது. அது மாதிரி இருந்தது. அந்த தொல்காப்பியம்னு பார்த்தா அப்படி ஒன்று இல்லையே அப்படின்னு எனக்கு திடீர்னு தோணுச்சு. நான் போய் சரி வெப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா எவ்வளோ தொல்காப்பியத்தை பற்றி என்ன இருக்குது. ஏன்னா தொல்காப்பியங்கிறது தமிழினுடைய முதல் நூல், அது அதுதான் நம்மளுடைய தமிழ்னுடைய இலக்கணத்தை சொல்கிறது. அதில் எல்லா அருமையான நூல் அது. சின்ன வயசுலேருந்தே நமக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவங்களும் சொல்லலை, அது மேலே ஒரு பயத்தை தான் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க.
இலக்கண நூல்னாலே ஒரு கடினமானது அப்படிங்கிற ஒரு
இலக்கணம்னாலே எல்லாம் பயந்து ஓடுற அந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ரெண்டாவது அதுக்கு இன்னொரு காரணம், தமிழ் சொல்லி கொடுத்தப்ப கூட அவங்க இதை ஒரு எளிமையாக எல்லாத்துக்கும் சொல்லி இலக்கணம் இப்படித்தான்ப்பா அப்படின்ட்டு இதில் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எளிமையான முறையில் சொல்ல அவங்க விரும்பலை. என்ன காரணம் தெரியல. அதை தொல்காப்பியனாலே ஈவன் எனக்கே தெரியும், தமிழ்நாட்டிலே நிறைய பள்ளி ஆசிரியர்கள் தொல்காப்பியன்னா அவங்களுக்கே என்னென்னு அதிகம் தெரியாது, அந்த நிலைமையில் இருக்குது. அந்த நிலைமையிலேருந்து சரி அதுதான் சரி தொல்காப்பியத்துக்கு என்ன தான் இருக்குது வெப்சைட் இருக்கா என்ன பார்த்தப்போ ஒன்றும் அதிகம் தெரியல. அப்புறம் தான் திடீர்னு இவர் இளங்கோ ஐயாவோட நிறைய கட்டுரைகள் அவருடைய முயற்சி எனக்கு தச்சைகளாக வந்தது. அப்புறம் உடனே அவரோட தொடர்பு உண்டு, ஐயா நம்ம இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு கிரியேட் பண்ணுவோம் உலக தொல்காப்பிய மன்றத்துக்கு அப்படின்ட்டு ஒரு தொல்காப்பியம் டாட் ஆர்க்ன்ட்டு ஒன்று வெப்சைட்டை உடனே அந்த முயற்சியை ஈடுபட்டு நான் அதுக்கு அவருக்கு உதவியாக சரி ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ செஞ்சுக்கிட்டு வர்றோம். அது என்ன பண்ணுறோம்னா இதனுடைய முக்கிய நோக்கங்கள் என்னென்னா இரண்டு முக்கிய நோக்கங்கள்னு சொல்லலாம். ஒன்று தொல்காப்பியம்னா என்னென்னு மக்களுக்கு அதாவது
தெரியப்படுத்தணும்.
அதுக்கு ஒரு நமக்கு ஒரு முகப்பு வேணும், அதுதான் இது. அதாவது இது மட்டும் இல்லை, அதில் என்னன்னா இருக்கிற தொல்காப்பியத்தை மட்டும் பத்தாது. ஏன்னா நிறைய முதிர்ந்த புலவர்கள் அறிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மற்ற பகுதியில். அவங்களெல்லாம் சீக்கிரம் இறந்துருவாங்க, அவங்களுடைய முயற்சியெல்லாம் எப்படி கட்டி காக்கிறதுங்கிறதுனால தான் நிறைய காணொலி குறும்படமெல்லாம் எடுத்து அவங்க பேச வைக்கிறது எல்லாம் அங்கங்கே இணைச்சிக்கிட்டு வர்றோம். அது ஒன்று கட்டி காக்கனுடைய அது ஒரு சாரம்.
அதாவது மூத்த அறிஞர்களுடைய தமிழறிவை பயன்படுத்திக் கொள்வது அடுத்த தலைமுறைக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒரு காணொலிகள் எடுத்து அதை நீங்கள் அதில் பதிவேற்ற பண்ணுறீங்க.
அது தொல்காப்பியம்
தொடர்பானவங்க.
ரெண்டாவது அதே போல் நிறைய கட்டுரைகள் வருது, ஆராய்ச்சி உரைகள் வருது, நிறைய நூல்கள் வருது, அதையெல்லாம் எடுத்து வைக்கணுங்கிறது ஒரு இடத்துல வைக்கணுங்கிறது. ரெண்டாவது ஒரு தொல்காப்பியம்னா என்னன்னு ஒரு சிம்பிளாக நீங்கள் போனால் பார்க்கறது என்னட்டு அதுக்கு ஒரு வெப்சைட்டு வேணும். ஏன்னா மற்ற எல்லா இதுக்கும் இருக்குது, தமிழ் மொழிக்கு தொன்மையான நூலுக்கு ஒரு நிலைன்னு எவ்வளோ குறைவாக இருக்கும் தெரிஞ்சதுனால தான் சரின்ட்டு இது ஆரம்பித்து இதில் அது மாதிரி முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இணைச்சிக்கிட்டு வர்றோம். இது செய்யறதுக்கு என்ன பண்ணுறோம்னா நாங்கள் மட்டும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நிறைய கிளைகள் தொடங்கப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2015 முதல்ல பாரிஸ் நகரத்தில் பிரான்ஸ் நாட்டிலேருந்து, பிற்பாடு 16 கனடா நாட்டில் நடந்தது. அது மாதிரி கிளைகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. அப்புறம் மலேசியா, ஜப்பான், இந்த வருஷம்தான் இங்கே அமெரிக்காவில் பண்ணோம், லண்டனில் ஒரு கிளை ஒன்று ஆரம்பித்தோம். இது மாதிரி நிறையா நாடுகளில் கிளைகள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது ஒன்று நடக்குது. ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சியாக வேணும். ஏன்னா தொல்காப்பியங்கிறது ஒரு நூல், அதில் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லா பகுதியிலையும் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள எல்லாம் ஒருங்கிணைச்சு போகணுங்கிறது எங்களுடைய நோக்கம். அதே மாதிரி தோழமை அமைப்புகளும் இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒன்று நடத்தி வர்றாங்க தொல்காப்பியர் பேரவைன்ட்டு. ஸோ அவங்ககிட்ட சொன்னோன்னே அவங்களும் உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக போய் சரி நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சு செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க தோழமை மன்றமாக எங்கள் வெப்சைட்லேயே வச்சுருக்கோம். அது மாதிரி தொல்காப்பியத்தை காக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முயற்சி. ரெண்டாவது முக்கியமான குறிக்கோள் என்னென்னா இதை எப்படி இளைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்வது. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் பள்ளி சொல்லி தமிழ் சொல்லி கொடுக்குறப்ப ஒன்று நமக்கு அப்போ பயமுறுத்தி சொல்லி கொடுக்கல. அதனால் இதை எளிமைப்படுத்தி எப்படி தமிழ் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கும் அதில் இல்லை ஈடுபட்டு இருக்கிற ஆர்வலர்களுக்கும் ஒரு எளிமையாக தொல்காப்பியத்தை அவங்களுக்கு முயற்சி செய்கிறதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும். அது ஒரு குறிக்கோள். அதில் இப்போ தான் மெதுவாக செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அதில் அதே போல் நிறையா தொல்காப்பியம் அறிஞர்கள்ட்டேருந்து அவங்ககிட்டலாம் பேசி அவங்க எளிமையாக எழுத முடியும், அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, அதை வச்சு செய்யலாம்னு இருக்கிறோம். அது மாதிரி நம்ம நிறையா அறிஞர்கள்ட்டும் புலவர்கள்ட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு முக்கியமான குறிக்கோள் எங்களுடைய.
உங்களுடைய இந்த முயற்சி இந்திய தமிழர்களிடத்தையும் உலக தமிழர்களிடத்திலும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வரைக்கும்?
இது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு தான். இது ஆக்சுவலாக இந்த வெப்சைட் கிரியேட் வந்து ஒரு வருஷம் தான்,
ஒரு ஆண்டு.
ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் ஓரளவு எல்லா மக்களுக்கும் ஓரளவு அறிமுகப்படுத்திட்டு வரோம். ஏன்னா வட அமெரிக்காவில் செஞ்சோம், லண்டனில் போய் செஞ்சோம், அப்புறம் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தெரியும் நாங்கள் செஞ்சதெல்லாம். அதே மாதிரி கங்கை கொண்ட சோழ தமிழ்நாட்டிலையும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல செஞ்சோம். அப்புறம் இங்கே கோவையில் இருக்கிற தமிழ் அவங்க நிறையா முயற்சி எடுத்து அவங்களோட இணைந்து செய்யறதுனால அவங்களுக்கு அங்கே இருக்கிற புலவர்கள் எல்லாத்துக்கும் இது. இன்னொன்று சமீபத்தில் நானும் இளங்கோ ஐயாவும் இந்தியாவில் தமிழ் கல்லூரி, அதாவது பேரூரில் இருக்கிற
சாந்தலிங்க அடிகளா
தமிழ் கல்லூரிக்கு போனோம். அதனுடைய நோக்கம் என்னென்னா, அங்கே இருக்கிற மூன்று அடிகளாரும் தமிழாரும் உள்ளவர்கள், புலமையானவர்கள், அவங்ககிட்ட ஒரு ஆசி வாங்கணும்னு போனோம். ஆனால் என்னாச்சுன்னா, அங்கே போனப்போ இன்னொரு குறிக்கோள் இருந்தது, அதாவது மூணு அடிகளாரில் ஒரு அடிகளார் அவங்க சாது சுவாமிகள் அப்படின்ட்டு, அவர் பழனி அடிகளார், சண்முக அடிகளார், அவர் தமிழ்நாடு புலவர் சங்கத்துக்கு தலைவர். ஸோ அவர்கிட்டலாம் எங்களுடைய இந்த முயற்சி அவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட ஆசி வாங்குறதுங்கிறது எல்லா புலவர்களுக்கும் ஒரு அறிமுகப்படுத்துகிற மாதிரி அந்த வகையிலாம் போனோம். எல்லாம் அவங்களும் ரொம்ப ஆர்வமாக எங்களுக்கு உடனே வந்து சரி நல்லது அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கிட்டும் இதை ஒரு அறிமுகப்படுத்துறது, அவங்களே உள்ளே நினச்சி ஏதாவது புதுசாக கட்டுரை கொடுக்குறாங்க, பேச்சு செய்கிறாங்க. அப்போ அங்கே மாதாந்தரம் நிகழ்ச்சி நடக்குது கோயம்புத்தூரில். ஸோ அதையும் இணைக்கிறது, இது மாதிரி எல்லா பக்கம் நடக்கிற முயற்சி, அதாவது அப்பப்போ நடக்கிற நிகழ்ச்சிகளில் ஏதாவது முக்கியமான பேச்சு இருந்தது இதுனா அதையும் இணைக்க வேண்டியது, அது மாதிரி செய்கிறோம். அப்புறம் கோயம்புத்தூர் இன்னொரு சின்ன ஒரு உதாரணம், அங்கே ஒரு ரெண்டு சிறுமிகள் இருக்கிறாங்க, அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்போ தொல்காப்பியம் ரெண்டு இயல்புகளை அவங்க மனப்பாடமாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு
ரொம்ப பெரிய
ரொம்ப அருமையான அஞ்சு வயசு ஆகுது, இப்போவே அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு உதாரணமாக காமிக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு, அது மாதிரி அவங்களே லிங்க் பண்ணி வச்சுருக்கிறோம் அது மாதிரி. அப்புறம் இன்னொன்று, நானும் இளங்கோ ஐயாவும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு தொல்காப்பியத்துக்கு ஒரு சின்ன மன்றம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
சரி நேயர்களே, இத்துடன் இன்றைய ஜன்னல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய ஜன்னல் நிகழ்ச்சியில் அமெரிக்காவின் பெல்லாப்ஸ் நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வரும் நாச்சி கே நிதி அவர்கள் அளித்த நேர்காணலை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரமும் இடம்பெறுகிறது, மறக்காமல் கேட்டு ரசியுங்கள்.
ஜன்னல் நிகழ்ச்சியில் பாழ்வகை சிந்தனைகள் ஊற்றிருக்கும், பாழ்வகை அம்சங்கள் நிறைந்தவை, எதில் உங்கள் பங்கெடுப்பையும் எதிர்பார்க்கின்றோம். நான் உங்களுடைய நண்பர் வாணி. அடுத்த ஜன்னல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.